ඊළඟට ගරු ටීවී ඒකනායක මන්ත්‍රීතුමා.
අද මේ සාකච්ඡාවේ භාජනය වෙන ආයතන ගණනාව විශේෂයෙන් සැලකිලි ගත්තහම විශේෂයෙන් කෘෂිකර්ම ග්‍රාමීය ආර්ථික කටයුතු පස් සම්පත් සම්වර්ධන වාරිමාර්ග දීවර හා ජල සම්පත් සම්වර්ධන අමාත්‍යාංශයේදී විශේෂයෙන් අපි මේකෙදී කාලය ප්‍රමාණවත් නොමැති නිසා විශේෂයෙන් කෘෂිකර්ම ශිස්ත්‍රයේ වීවගාව පිළිබඳව කාරණයේදී විශේෂයෙන් මෑතකදී විවිධ ලෙඩ රෝග විශාල ප්‍රමාණයක් අපි හඳුනා නොගත් ප්‍රමාණයක් අද මේ ශිස්ත්‍රයට සම්බන්ධ වෙලා තියෙනවා. විශේෂයෙන් වීවගාව පලිබෝධ හානි භෝග දැකිය හැකි අතර වසංගත තත්ත්වයන් වාර්තා වේ. දුමුරු පැල කීඩාවා පාලනය කිරීමේ කටයුත්තේදී විශේෂයෙන් පැලමැක්කා එවගේම විශේෂයෙන් කොළ හකුළන දළඹුවා කෘමිජීවීන් විශේෂයෙන් මයිටා එවගේම දුමුරු පැල කීඩාවා ඒ වගේ විශේෂ වූ ශ්‍රේෂ්ඨ ගණනාවක සේනා දළඹුවා එවගේ ගොයම් මකුණා එවගේම කීඩෑවන් දුමුරු පැල කීඩෑවන් ගොක් මැස්සා වැනි විවිධ රෝගකාරකයන් පිළිබඳව මේ පිළිබඳ විශේෂ වූ සොයා බැලීමක් කොහොමද මේක ශ්‍රී ලංකාවට සම්බන්ධ වෙන්නේ මේක එක්ක මතුවෙන කාරණා මොනවාද කියන කාරණේ අපි සැලකිල්ලට ගන්න ඕනේ. ඒ වගේම අපිට වාර්තා වෙලා තියෙන විදිහට විශේෂයෙන් මෑතකදී මේ කෘෂිකර්ම ශේෂ්ත්‍රයේ දවසින් දවස වගා කරන භූමි ප්‍රමාණය හා එහි ප්‍රතිඵලය දවසෙන් දවස අඩුවෙමි තත්ත්වයක් තමයි තිබෙන්නේ. දැන් අපි උදාහරණයක් ගත්තොත් අපේ විශේෂයෙන් තල වගාව අපේ ගම්වල ක්‍රියාත්මක වෙච්ච එක 2012 තිබුණේ හෙක්ටයාර 15,557යි. දැන් 2017 තියෙන්නේ 9,065යි. ඒ වගේම කෞපි වගා විශේෂයෙන් පෝෂ ගුණයක් තියෙන එකක් මේක 2012 වාර්තා වෙන්නේ හෙක්ටයාර 11,042යි. නමුත් අද වාර්තා වෙන්නේ 2017 6,706යි. මේ වගේ විශේෂ වූ කාරණා රාශියක් මතුවෙලා තිබෙනවා. ඒ වගේම ලොකු ලුණු වගාබිම් ප්‍රමාණය 2014 සාපේක්ෂව 2017 56%කින්ද ලොකු ලුණු නිෂ්පාදනය 57%කින්ද අඩුවියා. හුඳු වගාව කළ බිම් ප්‍රමාණය 28%කින්ද නිෂ්පාදනය 25%කින්ද අඩු වෙලා තියෙනවා. වියළමිරිස් වගා බිම් ප්‍රමාණය 22%කින්ද වියළමිරිස් නිෂ්පාදනය 24%කින්ද අඩු වෙලා තිබෙනවා. ඒ වගේ මුං ඇට වගා බිම් ප්‍රමාණය 25%කින්ද නිෂ්පාදනය 35%කින්ද අඩු වෙලා තියෙනවා. රටකජු වගා බිම් ප්‍රමාණය 12%කින්ද අඩු වෙලා තියෙනවා. කුරහන් වගා කරන බිම් ප්‍රමාණය 43%කින්ද බඩිඟුරු වගා කළ බිම් ප්‍රමාණය 22%කින්ද අඩු වෙලා තිබෙනවා. ඒ නිසා මම හිතනවා මේ සඳහා විශේෂ වැඩපිළිවෙලක් ක්‍රියාත්මක කළ යුතුයි. ඊළඟට මම කාලය නොමැති නිසා විශේෂයෙන් පස් සම්පත් අංශය ගැන කතා කරන්න අවශ්‍යයි. සමස්ත ජනතාවගේම අවධානය වෙනුවෙන් මොකද කිරිපිටි ආනයනය සඳහා අපි වාර්ෂිකව කෝටි 5,700ක් වීදම් කරන මිලියන 57ක්. එතකොට මේ මිලියන 57 ගත්තොත් එහෙම විශේෂයෙන් කියන්න අවශ්‍යයි මේ ප්‍රමාණයෙන් අපිට අංග සම්පූර්ණ නිවාස 50,000ක් විතරක් නෙමෙයි සම්පූර්ණ දියර කිරි නිෂ්පාදනය මේ කෝටි 5,700ෙන් රටේ ස්වයං පෝෂණය ක්‍රියාත්මක කරන්න පුළුවන්. එනිසා කිරිපිටි පානය කිරීම නිසා සිදු ඇති අනුතුරු සහිත රෝග 21ක් පිළිබඳව ලෝක සෞඛ්‍ය සංවිධානය දන්වලා තිබෙනවා. ශ්‍රී ලංකාවත් මේකේ පිළිබඳව අවධානය විශේෂයෙන් යොමු කරලා තිබෙනවා. විශේෂයෙන් ළමාවිය පිළිකා ඇදුම ඒ වගේම හදිසි රදුරු මරණ ඒ වගේම අධික රුධිර පීඩනය ඒ වගේම දියවැඩියාව ඒ වගේම ශ්‍රී ලංකාවේ මරණ 85ක් සිදුවන්නේ වසංගතයක් මෙන් පැතිරී යන බොහෝ නොවන රෝගීලින් බව සෞඛ්‍ය සංඛ්‍යා ලේඛන හෙළිදරව් කරනවා. ඒ අනුව පිරිකා අධික රුධිර පීඩනයේ දියවැඩියාව හෘද ආබාධ ප්‍රමුඛත්වය ලබාගෙන තිබෙනවා. ඒ නිසා මේ පිළිබඳව විශේෂයෙන් අපි ගත්තොත් නවසීලන්තයේ නිපදවන දියර කිරි එලට ජනතාව පරිභෝජනය කරන්නේ නැහැ සභාපතිතුමිය. ඒ සියල්ලම පිටරට තමයි ආනයනය කරන්නේ. ඒ එකෙන් ලංකාව හතරවෙනි තැන ඉන්නේ. අපි ලෝකයේ රටවල් අතරින් විශේෂයෙන් තුන්වෙනි ලෝක රටවල් අතරින් ශ්‍රී ලංකාව හතරවෙනි ස්ථානයේ ගන්නවා. සමස්ත ජනතාව මේ පානය නොකරන රටවල් ගත්තහම විශේෂයෙන් මේ පිළිබඳව ලොකු අවධානයක් හමු කරලා තිබෙනවා. කිරිපිටි යනු සැබවින්ද කිරිද කියන කාරණය ගත්තහම නැත කියන කාරණයත් එක්ක කිරිපිටි නිෂ්පාදනය ප්‍රථමයෙන් කරන්නේ ගුණාත්මක තත්ත්වය ඒ රටවල් නිෂ්පාදනය කළ රටවල් මේදය චීස් බටර් යෝගට් නිෂ්පාදනය කළා. ඒට විවිධ රසායනික වර්ග සාක තෙල් විශේෂයෙන් ෆාම් තෙල් යනු ජාන විකෘති කරන පිටිකා කාරකයක් ඒවා කලවම් කළා තමයි ශ්‍රී ලංකාවට එවන්නේ. මේවා සමහරට ලංකාවට එවද්දී මේවා පරීක්ෂා කිරීමකින් තොරව මේ බල්ක් අපි විවිධ සමාගම් බහුජාතික සමාගම් මේවා ඉතාමත් අලංකාර විදිහට පැකට් කරලා ලංකාවේ ඉන්න විවිධ නළුලිය පාවිච්චි කරලා
ලොකු තව විනාඩි දෙකක් කාලයක් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට තියෙන්නේ
මේවා අලෙවි කිරීමේ ක්‍රියාත්මක වීම ක්‍රියාත්මක වෙනවා. විශේෂයෙන් රූපවාහිනී නාලිකා සහ සමහර පුවත්පත් මේ පිළිබඳව තිබෙන අනුතුරු පිළිබඳව කතා කරන්නේ මොකද ඔවුන්ට වෙළඳ දැන්වීම නැති වෙයි කියන කාරණෙත් එක්ක. ඒ නිසා මේ වගේ ඉතාමත් භයානක තත්ත්වයකින් තිබෙන මේ කාරණේ පිළිබඳව විශේෂයෙන් උදාහරණයක් ගත්තොත් එහෙම මුරුංගා වල තියෙන ප්‍රෝටීන් ප්‍රමාණය ග්‍රෑම් 28යි. හැබැයි කිරි වල තියෙන්නේ ප්‍රෝටීන් ප්‍රමාණය ග්‍රෑම් 4යි. නමුත් ප්‍රචාරාත්මක විදි නිසා අපේ මානසික තත්ත්වය ඒකට යොමු වෙලා තිබෙනවා. ලෝකයේ විශේෂයෙන් සීරපාය සතුන් ඇතුළු සියලු දෙනා පුංචි කාලේ කිරි බීවට අවසානයේ ඒක නවත්තනවා. නමුත් ලංකාවේ තමයි පිදිලා ඉඳලා මැරෙනකම්ම බලනවා කිරි. ඒ නිසා මේක පිළිබඳ ලෝකයේ මේ පිළිබඳ ප්‍රචාරාත්මක කටයුතු කාරණා රාශියක් ක්‍රියාත්මක කළා. නමුත් ඒවා එච්චරම ප්‍රබල වුණේ නැහැ. ඒ නිසා මේකෙන් විශේෂයෙන් අපි කියන්නට ඕනේ මේ රෝගකාරකයන් එක්ක තිබෙන කිරිපිටි වෙනුවට විශේෂයෙන් දියර කිරි ලබා දීම පිළිබඳ කාරණෙත් අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ මේ දිනවල කිරි වීදුරුවක් ලබා දෙනවායි කියලා කිව්ව කාරණත් එක්ක අද පෙළ ගැහිලා ඉන්නවා විවිධ සමාගම් ඒගොල්ලන්ගේ පිටරටින් ගේන කිරිපිටි දෙන්න. අපි කියන්න කැමති වහාම එක නවත්තන්න පුළුවන් නම් දියර කිරි දෙන්න. එහෙම නැත්නම් පාරම්පරික වී වර්ග සෝඳැල් පච්චපෙරුමාල් අලුහීන්ටි දික්වී වගේ වලින් හදන කැඳ ලබා දෙන දරුවෙකුට ඒක ඉතාමත් ගුණාත්මකයි. ඒ නිසා මේ වලින් තවත් දරුවෝ ඉතාමත් ආසදාන තත්වයකට පත් වෙනවා විතරක් නෙමෙයි විශේෂයෙන්
දැන් අවසන් කරන ගරු මන්ත්‍රීතුමා.
ඔව්, ඒ නිසා මේ පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරමින් මම හිතන්නේ ලංකාවේ පිටිකිරි පොළ දරුවෝ විනාශ කිරීමත් ඒ වගේම කුස තුළ වැඩෙන පුංචි දරුවගේ සියලු උපාංග දුර්වල කිරීමේ ඇතුළු කාරණත් එක්ක මේ බහුජාතික සමාගම් නිෂ්පාදනය කරන පිටි ඔවුන් පාරිභෝජනය කරන්න නැති කියන කාරණය පිළිබඳත් පරීක්ෂා කරමින් ශ්‍රී ලංකාවේ මේ පිටිකිරි ගෙන්වීම පිළිබඳ විධිමත් වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරලා පරීක්ෂා කරලා ශ්‍රී ලංකාවේ තත්ත්වය ශක්තිමත් කරන්න කටයුතු කළොත් මේ අමාත්‍යාංශයේ තවත් ලොකු යුග කාර්යයක් කළයි කියන එක කියනට ඕන.
හරි, බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු අංගජන් රාමනාදන් මන්ත්‍රීතුමා.
அவைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, விவசாயத் துறையினை பெரிதும் நம்பியிருக்கக்கூடிய எமது நாட்டின் விவசாயிகள் தற்போதைய வரவு செலவு திட்டத்தின் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படாமை வேதனை அளிக்கிறது. விவசாயத்துறை பிரதி அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் எனது அமைச்சராக இருந்த கௌரவ மகிந்த அமரவீர அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் என்னை ஒரு அமைச்சராக செயற்படும் வகையில் தமது நிர்வாக கட்டமைப்பை செயற்படுத்தியிருந்தார். அதிமேதக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா எனக்கு வழங்கப்பட்ட ஆலோசனைக்கு அமைய வடகிழக்கு மாகாணங்களில் உள்ள விவசாய குடும்பங்களை வாழ்வாதாரத்தை மீள புதுப்பிக்கும் நோக்கில் நவீன தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கு எம் விவசாயிகளை துரிதமாக மேம்படுத்தி நாட்டின் ஏனைய பாதுகாப்புகளில் பகுதிகளில் உள்ள விவசாயிகளை போன்று விவசாய பொருளாதார அபிவிருத்தியினை வடகிழக்கிலும் ஏற்படுத்தி ஒரே நோக்கத்தில் வடகிழக்கின் துரித விவசாய மீளெழுச்சி எனும் தொழிற்பொருளில் சுமார் 600 மில்லியன் ரூபாவிற்கு மேற்பட்ட நிதியை ஒதுக்கி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தினோம். வடகிழக்கு மாகாணங்களில் வலயங்கள் என குறிப்பிடும் போது அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் மட்டுமே ஞாபகத்துக்கு வரும். நிலையை மாற்றி விவசாய உற்பத்தி வலயங்களாக வவுனியாவில் உளுந்து உற்பத்தி வலயம், முல்லைத்தீவில் நிலக்கடலை உற்பத்தி வலயம், யாழ்ப்பாணத்தில் சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற வலயங்கள், மா, பலா, வாழை போன்ற முக்கணிகளுக்குமான பல கிராமங்கள் உருவாக்க முடிந்தது. உளுந்து மற்றும் உருளைக்கிழங்குக்கு என்பவற்றின் உற்பத்திக்காக 50% மானிய வழங்கப்பட்டதுடன் இதற்கான இறக்குமதி வரியை உரிய நேரத்தில் உரிய முறையில் நடைமுறைப்படுத்தியதற்கான காரணமாக விவசாயிகள் அதிக நன்மைகளை பெற்றுள்ளனர். இவ்சலுகைகள் அனைத்தும் தொடர்ந்தும் ஒவ்வொரு வருடமும் விவசாய பெருமக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எமது பெருவிருப்பாக உள்ளது. 1980களில் மொத்த விவசாய உற்பத்தியில் 2/3 பங்களிப்பை வழங்கியதும் யாழ் மாவட்ட முக்கிய விவசாய உற்பத்தி பொருளுமான சின்ன வெங்காயம். இதற்கு சரியான சந்தை வாய்ப்புகள் இல்லாமையினாலும் வெளிநாடுகளில் இருந்து அறுவடை காலங்களில் பல மடங்குகள் இறக்குமதி செய்வதாலும் விலை தளம்பல் ஏற்பட்டது. விவசாயிகள் மீண்டும் மீண்டும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் பயிர்களுக்கான இலவச காப்புறுதி திட்டத்தின் மேலதிகமாக உளுந்து, நிலக்கடலை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களுக்கு இந்த இலவச விவசாய காப்புறுதி திட்டத்தை விரிவாக்குவதன் மூலம் இதன் உற்பத்தியாளர்கள் நன்மை பெறுவதுடன் இறக்குமதியை வெகுவாக குறைத்து நாட்டின் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும். வடகிழக்கில் மகாவலி திட்டம், கரையோர பாதுகாப்பு, தொல்பொருள் திணைக்களம், வனவிலங்கு திணைக்களம் மற்றும் உயர் பாதுகாப்பு வலயங்கள் என போர்வையில் விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படுகின்றன. இந்நிலை எமது விவசாயிகளை யுத்த காலத்தை விட விவசாயத்தில் மீது ஆர்வம் இல்லாத மாற்றி வருகின்றது. உதாரணமாக வடகிழக்கில் பல அரசாங்க விவசாய பண்ணைகள் இன்னும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இதனால் விவசாய நடவடிக்கையில் முன்னேற்ற தேவையான உள்ளூர் விதை உற்பத்தி, சேவைக்கால பயிற்சிகள், விவசாய விரிவாக்கம் போன்றவையின் தொடர்ச்சியான முடக்கம் எமது தன்னிறவைக்கும் வளர்ச்சிக்கும் பெரும் தடையாக உள்ளது. எனவே யுத்தத்தை நான் நலிவுற்ற விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கும் மக்கள் தமது பயிர் செய்கையின் மூலமாவது எமது பொருளாதாரத்தையும் பிரதேசத்தையும் மீளவும் கட்டி எழுப்ப வழிவகையில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எமது விவசாய உற்பத்தி பொருட்கள் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு எடுத்து வரப்படுவதாலும் தரகர்களின் தலையீட்டினாலும் மேலும் உள்ளூர் சந்தைகளில் எமது வியாபாரிகளால் அறுவிடப்படும் 10% விலைக்கழிவு மூலமும் எமது விவசாயிகள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றார்கள். விவசாய பொருளாதாரத்தில் மிக குறைவாக தாக்கம் செலுத்தும் உள்ளூர் சந்தைகளின் செயல்திறனை தாண்டி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த வேண்டுமானால் நவீன விற்பனை யுத்திகளில் ஒப்பந்த பண்ணையம், நேரடி சந்தை, எதிர்கால சந்தை, குழு சந்தை சார்ந்த சந்தைப்படுத்தல், ஏற்றுமதி சந்தை போன்றவற்றை உழவர்களிடம் பரவலாக்கம் செய்யப்பட வேண்டும். பரம்பரை ரீதியாக தமது தேவைகளை தாமாகவே பூர்த்தி செய்யும் நம்மவர்களை பாதுகாக்க அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை சீர் செய்ய வேண்டியது இந்த அரசாங்கத்தின் பொறுப்பாகும். யாழ் புத்தளம் மாவட்டங்களில் புகையிலை சேவையானது ஏனைய பயிர்களை விட ஒரு மாற்று பணப்பயிராக விளங்குகிறது. அத்தோடு மற்றைய பயிர்கள் ஏற்படும் நட்டத்தை ஈடு செய்யவும் ஏனைய உற்பத்தி பயிர்களை களஞ்சியப்படுத்தும் வசதி இல்லாமையே மலை மட்டும் நம்பியே விவசாயம் போன்ற காரணிகளால் இப்பிரதேசங்களில் புகையிலை செய்யை பரம்பரையாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அரசாங்கத்திடமிருந்து எந்த உதவியும் பெறாமல் நன்மைகளையும் பெறாமல் இந்த விவசாயிகள் இந்த உதவிகளையும் பெற்றுக்கொள்வதில்லை. எனவே இதை தடை செய்வதென்பது எம் விவசாய பெருமக்களின் கடைசியாக எஞ்சியுள்ள ஒரே ஒரு பொருளாதார நிவாரணியையும் பிடுங்கிக் கொள்வதாகும். வருடா வருடம் விவசாயம் அச்சினால் ஒதுக்கப்படும் உர மானியம் விவசாய அபிவிருத்தி ஒதுக்கப்பட்ட ரீதியில் பார்க்க பன்மடங்கு அதிகரித்து வருகின்றது. இம்மானியம் உரம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. எனவே எம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சேதன பசலையை மானிய அடிப்படையில் வழங்குவதன் மூலம் மிதமஞ்சிய அசேதன உரப்பாவனையை கட்டுப்படுத்த முடியும். அத்தோடு உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து இறக்குமதிகளை செலவிடும் நிதியை கட்டுப்படுத்தலாம். முழு நாட்டின் மொத்த உற்பத்தியில் வடகிழக்கு மாகாணங்கள் இன்னும் கடைசி நிலையிலேயே உள்ளது. அதில் விவசாய உற்பத்தி கடை நிலையே. ஆனால் எம்மில் 40% மக்கள் விவசாயத்தை நம்பியுள்ளனர். யுத்தத்தின் இழப்புகளும் ஆளணி பற்றாக்குறையும் அக்காலத்தில் ஏற்பட்ட அபிவிருத்தி இடைவெளிகளும் விவசாயத்தை இன்னும் வீழ்ச்சி அடைய வைத்திருக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் மாகாண மற்றும் மத்திய விவசாய அமைச்சின் ஆளணி 30% குறைவாகவே இயங்கி வருகின்றது. யுத்த காலத்தில் ஏற்பட்ட கல்வி வீழ்ச்சி இத்துறையினால் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான தகமைகள் இளைஞர்கள் குறைவாக காணப்படுகிறது. இத்தகமைகளை பெற பரந்தன் விவசாய கல்லூரி யுத்தத்தின் பின் மீள ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் அரைகுறையான வசதிகளுடனே வாய்ப்புகளுடனே இயங்கி வருகிறது. முழுமையாக இக்கல்லூரியை மீள அபிவிருத்தி செய்யவும் நிதி ஒதுக்கிடவும் இந்த அரசாங்கம் தவறியுள்ளது. இதுபோன்று விவசாயத்தில் மாகாணங்களை மற்றைய மாகாணங்களுக்கு நிகராக கொண்டு வர பாரிய நிதி தேவை. இதன் அடிப்படையில் நான் பிரதி விவசாய அமைச்சராக இருக்கையில் விவசாய அமைச்சினால் வடக்கு கிழக்கு துரித விவசாய மீளெழுச்சி என 2 கட்டத்திற்கு 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்க அமைச்சரவை பத்திரம் தாக்கப்பட்டது. அதை வரவு செலவில் உள்வாங்குவதாக அனுமதி கிடைத்தது. இருப்பினும் இந்த திட்டத்துக்கு இவரிடம் எவ்வித நிதியும் ஒதுக்காமை இந்த வடக்கு கிழக்கு மக்களில் கொண்டுள்ள அக்கறை இந்த அரசாங்கம் காட்டுகின்றது. ஆகவே நான் நம்புகின்றோம், எங்கள் மக்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்த்து எமது விவசாயத்தின் ஊடாக எம்முடைய பிரதேசத்தை கட்டி எழுப்ப உதவியீர்கள் என்று. நன்றி.
ஸ்தூதி. இலங்கட கரு ரோஹிணி குமாரி விஜயரத்ன மந்திரி தோமிய
பொஹமை ஸ்தூதி உலாசனே கரு மந்திரி தோமியனி அப்பி கிருஷிகார்மிக வட்டபிட்டா வக்தியன கிருஷிகார்மிக சாஸ்கிருதி அக்தியன ரட்டக எவெனி தத்துவயக் யட்டதே கிருஷிகர்ம அமாத்தியாசிய கன கதா கிரீம மங்கித்தனோ யுத்துகமக் கேல இத்திஹாசே அப்பே ரட்ட பிரதிக தானியாகாரே விதியட்ட ஹெந்தின்னுவா லோகேட அப்பி சஹ செப்பயுவா எகன அப்பி பொஹம அபிமானேன் இத்திஹாசே கன கதா கரணோட கதா கரணோ நமுத் அத நிதிஹாசேம் பஸ்ஸே දිගින් දිගටම ගත්තහම කෘෂිකර්මයේ අද යැපුම් කර්මාන්තයක් වෙලා තියෙනවා. ඒක තුළ අපේ ජනතාව විශාල අසීරුතාවයන්ට පත් වෙලා තියෙනවා. නමුත් මේ තත්ත්වය අපි දිගින් දිගටම කතා කරනවාද එහෙම නැත්නම් කෘෂිකර්මයේ ආදායම් උපදවා ගන්නා කර්මාන්තයක් බවට පත් කර ගන්නවාද කියන එක ගැන හිතන්න කාලය හරි කියලා මං හිතනවා. මොකද අපේ දෙවැනි පරම්පරාව මේ කෘෂිකර්මාන්තයේ යෙදෙන ගොවි ජනපදවල සිටින ජනතාවගේ දෙවැනි පරම්පරාව මේ කෘෂිකර්මයට කෘෂිකර්මාන්තයට එකතු වෙන්නට කැමැත්තක් දක්වන්නේ නැහැ. හේතුව ආර්ථික ප්‍රතිලාභ අඩු නිසා. ඒ නිසා මම හිතනවා කෘෂිකර්මාන්තය නව මඟකට යොමු වෙන්න ඕනේ කාලේ ඇවිල්ලා කියලා. සාම්ප්‍රදායික ගොවිතැනින් ඔබට ගිහිල්ලා වැඩි ආදායම් ගන්න අපනයන කෘෂිකර්ම වගාවන් කෙරෙහි අවධානය අපේ යොමු වෙන්න ඕනේ. මම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ ගරු ඇමතිතුමා දිගින් දිගටම ප්‍රකාශ කරා ඉලක්කම් වලින්ම මේ කෘෂිකර්මාන්තයේ වෙනුවෙන් මෙවර අයවැයෙන් කොච්චර මුදලක් වෙන් කරලා තියෙනවද කියලා. දැන් පොහොර සහනාධාරයේ ගත්තොත් බිලියන 35ක් වෙන් කරලා තියෙනවා. කෘෂිකර්මාන්තයේ සහනාධාර සඳහා මුළු වැය කිරීම මුළු වෙන් කිරීම බිලියන 60 ඉක්මවනවා. එනිසා අපි ඒ ගැන ස්තුතිවන්ත වෙනවා. ඒ විතරක් නෙවෙයි මම යෝජනා කරනවා නූතන තාක්ෂණය සමග බද්ධ වීමට අපි පහසුකම් සලසන්න ඕනි. ඒ නිසා යන්ත්‍ර සූත්‍ර නව තාක්ෂණය ලබා ගැනීමට අපේ ගොවි ජනතාවට බදු සහන සලසන්න ඕනි කියලා මම හිතනවා. ඒ නිසා පළවෙනි කාරණාව විදිහට අපි නව කෘෂි ශාස්ත්‍රය නව තාක්ෂණයට යොමු කරනවා වගේම මම දෙවෙනි කාරණාව හැටියට යොමු කරන්න කැමති වෙළඳපොළ. මේ ගොවි ජනතාවගේ වෙළඳ පොළ පිළිබඳ ගැටලුවේදී අපේ ගොවි ජනතාව අතරමැදියන් අතරට ලක් වෙලා ඒ අයගේ භෝග අස්වැන්න මේ අතරමැදියන්ගේ කොල්ල කෑමට ඉඩ නොදී නිසි ලෙස ඒ අය අතට ඒ ආදායම එන විදිහේ වැඩපිළිවෙලක් සකස් කරන්න ඕනි. මට මේ වෙලාවේ මතක් වෙනවා 1990න් පස්සේ මගේ පියා කෘෂිකර්ම නිෂ්පාදන හා අලෙවි කටයුතු ඇමතිවරයා විදිහට මිලදී ගැනීමේ මධ්‍යස්ථාන ජාලයක් ලංකාව පුරා දීප ව්‍යාප්තව සිද්ධ වුණා. ඒකෙදී මේ මිලදී ගැනීම සඳහා පෞද්ගලික අංශයේ දිරිමත් කිරීමේ වැඩපිළිවෙලක් ඒ තුල සකස් වෙලා තිබුණා. නමුත් කියන්න කනගාටුයි 94 ආණ්ඩු පෙරළියත් සමග මේ කෘෂි නිෂ්පාදන මිලදී ගැනීමේ මධ්‍යස්ථාන ඒ පද්ධතියම කඩා වැටිලා අපේ ජනතාවගේ නිෂ්පාදන අතරමැදියන් අතර යන වැඩපිළිවෙලක් සකස් වුණා. තුන්වෙනි කාරණාව හැටියට මම දෙවෙනි කාරණාව නැවත වතාවක් මතක් කරනවා ගරු ඇමතිතුමනි හැකි ආකාරයකින් මේ ගොවි ජනතාවගේ නිෂ්පාදන මිලදී ගැනීම සඳහා නිසි ක්‍රමවේදයක් සකස් කරන්න කියන යෝජනාව මම මේ අයවැයේදී ඔබතුමාට අවධානය යොමු කරනවා. තුන්වෙනි කාරණාව හැටියට අපි දන්නවා හැම අයවැයකදීම රජයේ සේවකයන්ගේ වැටුප් වැඩි වෙනවා. රජයේ සේවකයන්ගේ විශ්‍රාම වැටුප් විෂමතාවයන් නැති කරනවා. නමුත් මේ ගොවියාගේ විශ්‍රාමික ජීවිතය ගැන අපේ අවධානය යොමු වුණාද කියලා මම මේ වෙලේ ප්‍රශ්න කරනවා. මගේ පියා විජේරත්න බණ්ඩා මැතිතුමා 1977 මේ පාර්ලිමේන්තුවට ආධුනික මන්ත්‍රීවරයෙකු විදිහට ඇවිල්ලා එතුමාගේ පෞද්ගලික මන්ත්‍රී යෝජනාවක් විදිහට තමයි ගොවි විශ්‍රාම වැටුප ගේන්නේ. 1992 ආර් ප්‍රේමදාස ජනාධිපතිතුමාගේ යුගයේ මේ ගොවි විශ්‍රාම වැටුප නීත්‍යානුකූල වෙලා මේ රටේ ගොවි විශ්‍රාම වැටුපක් ඇති වෙනවා. රටේ බත සපයලා වයෝවෘද්ධ කාලයේ අසරණ වෙන ගොවියන්ව වයෝවෘද්ධ ජීවිතය ඒ අයට යහපත් කරලා දෙන්න තමයි ගොවි විශ්‍රාම වැටුප ගෙනාවේ. නමුත් අද ගොවි විශ්‍රාම වැටුපට ඇතු වෙලා තියෙන තත්ත්වය ගැන කියන්න කනගාටුයි, හරිම දුක්ඛිතයි. පහුගිය කාලයේ මහින්ද රාජපක්ෂ යුගයේ ගොවි විශ්‍රාම වැටුප කෘෂි රක්ෂණ මණ්ඩලයේ තිබූ මුදල් කොල්ල කෑවා. හැබැයි කනගාටුයි, එතුමන්ට වැඩිපුරම ඡන්දය දුන්නේත් මේ අහිංසක ගොවි ජනතාව කියන එක අපි මතක් කරන්න ඕනේ. අද වයෝවෘද්ධ ගොවියාගේ බලාපොරොත්තු සුන් වෙලා තියෙනවා. අවුරුදු 60 පිරිච්ච ගොවියන්ට විතරක් විශ්‍රාම වැටුප දෙන්න සාමාන්‍යයෙන් එහෙමයි තීරණය වෙලා තියෙන්නේ. නමුත් නතර කරන මොහොත වෙනකොට 2010න් පස්සේ මං හිතන්නේ බඳවා ගැනීම කෙරෙන්නේත් නැහැ. මේ අවුරුදු 60 පිරිච්ච අය විතරයි ගෙව්වේ. ඒ හේතුව නිසාම සමහර අය වාරික ගෙවීම නතර කරා. ඒ නිසා මේ අයට අසාධාරණයක් වෙලා තියෙනවා. මේ ගොවි විශ්‍රාම වැටුපේ මම දන්නවා වර්තමානයේ කලත්‍රයාට ඒකේ හිමිකම ලැබෙන්නේ නැහැ. ආරම්භයේදී එහෙම වගන්තියක් මේකේ තිබුණේ නැහැ. දායකයා මිය ගියාම කලත්‍රයා දැන් අද අසරණ වෙලා ඉන්නවා. එනිසා කෘෂි රක්ෂණ මණ්ඩලය මේ පිළිබඳව අවධානය යොමු කරලා මේ රටට බත සැපයූ ගොවියාට ඒ අයගේ විශ්‍රාම
ජීවිතය
ඒ අයගේ විශ්‍රාමික ජීවිතය නැවත වතාවක් සුරක්ෂා කරලා සුරක්ෂිත කරලා දෙන්න කියලා මම ඉල්ලනවා. ඊළඟට වාරි කර්මාන්තය ගැන කතා කරොත් අපේ රටේ හොඳ වාරි කර්මාන්තයක් සංස්කෘතියක් විශිෂ්ටාචාරයක් තිබුණා. මම ස්තුතිවන්ත වෙනවා ඔබතුමාට මිනිපේ 3-4 පියවරේ බිලියන 3ක පමණ වියදමින් දේශගුණික බලපෑම් අවම කිරීමේ ව්‍යාපෘතියක් නැත්නම් ක්‍රිප් ව්‍යාපෘතිය කියලා ක්‍රියාපෘතියක් ක්‍රියාත්මකයි. 2010 ඒක හොඳයි. මම හිතනවා සියලුම බෙදුම් මැලවල් ඒක තුල ජලය හානි නොවන විදිහට කොන්ක්‍රීට් කරනවා සහ සංරක්ෂණ කටයුතු කරනවා. නමුත් මෙතන ගැටලුවක් වුණා 2018 යලකන්නේ මගේ විල්ගමුව ප්‍රදේශයේ කෝටි ගණනක් ජනතාවට ඒකෙන් පාඩු සිද්ධ වුණා. ඒකට වග කියන්නට ඕනි මේ ඉදිකිරීම සඳහා භාවිතා කරපු කාලය තෝරාගත්ත විදිහ. යලකන්නේ අප්‍රේල් මැයි ජූනි කාලයේදී ඉවර වෙනවා. එහෙමනම් ජූනි ඉඳලා නොවැම්බර් වෙනකන් කාලය මේක පාවිච්චි කරන්න තිබුණා. නමුත් මේ ගොවින්ද ජලය දෙන්නේ නැතුව මේ වැඩ කටයුතු කිරීම නිසා ඒ අයගේ අස්වැන්න ලබා ගන්නට බැරුව ගියා. නමුත් දැනුත් ඒ தත්ත්වය ආපහු ඇති වෙලා තියෙනවා. දැනුත් මේ වෙනකොට නැවත ව්‍යාපෘති ආරම්භ වෙලා තියෙනවා. අද තිබුණු කන්න රැස්වීම දිනනීමයක් නැතුව කල් දාලා තියෙනවා. මේ අයට වතුර දෙන්නේ
ගරු මන්ත්‍රීතුමිය අවසන් කරන්න
විනාඩියක් දෙන්න අප්‍රේල් 25 පහු වෙලා කියනවා මම යෝජනා කරන දින 90ක් මේ අයට ජලය දෙන්න ඊට පස්සේ යල කන්නේ ඉවරුණාට පස්සේ මේ ගොඩනැගීම් කටයුතු ඉදිකිරීම් කටයුතු කරන්න ඒ වගේම ඒ බාර දීලා තියෙන කොන්ත්‍රාත් සමාගම් පිළිබඳව අවධානය යොමු කරන්න මම අවසාන වශයෙන් මම කියන්න ඕනි ලංකාව පුරාටම වතුර ගෙනියන්නේ මාතලේ දිස්ත්‍රික්කයේ ලක්ගල මැතිවරණ කොට්ටාෂෙන් කොච්චර වතුර ගෙනිච්චත් අපේ දිස්ත්‍රික්කයේ වාරි ජල ගැටලුව විසඳිලා නැහැ මොරගහකන්ද කළුගඟ බෝවතැන්න වැයමැඩිල්ල ලංකාවේ ලොකුම ජලාශයේ පෙනිපෙනිත් අපේ ජනතාව ගොවිතැන් කරගන්නට ක්‍රමයක් නැතුව වතුර නැතුව ඉන්නවා අවසාන විනාඩිය දෙන්න විශේෂයෙන් කුබුක්දිගිලිය බණ්ඩාරය ආය තොරණ බැඳි පිටිය කියන සුළුවාරි මාර්ගත් ඕපල්ගල වැව හේන වැව මාරගමුව ලෑලියමුණ වැව කුබ්බිලියේ විධානවත්ත වැව මෙන්න මේ වැව් හතර ඉදි කරලා දෙන්න කියලා මම ඉල්ලීමක් කරා මේ වෙනකොට තාම මේ ගැන නිශ්ශබ්දයි ඒ වගේම වත්නේ ගෙදර සහ හිඹිලියාකඩ වැවට ගරු අග්‍රාමාත්‍යතුමාට
ගරු මන්ත්‍රීතුමිය විනාඩි දෙකක් වැඩිපුර අරන් තියෙනවා අවසන් කරන්න
කාරණාව කියන්නේ
ඉක්මනින් අවසන් කරන්න
වත්නේ ගෙදර වැවටයි හිඹිලියාකඩ වැවටයි ගරු අග්‍රාමාත්‍යතුමා මිලියන 88ක් දුන්නා මම ඇමතුමා මෙතන හිටියා නම් මතක් කරන්න ඕනි හඹෑදීල්ල නිසා වාරි මාර්ග සහ සුළු වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුවල ඒ මුදල් ගිය අවුරුද්දේ ගියා ඒ නිසා මම නැවත වතාවක් ඉල්ලා සිටිනවා අපිට ඒ මුදල් ටික ආපහු ලබා දෙන්න එහෙම වුණා නම් මිනිපෑලෙන් ඉහළ සියලුම ජල ප්‍රශ්න අපිට 3-4 පියවරේ ඉවර කරන්න තිබුණා ඊළඟට අපි ඉල්ලීමක් කරා වැෑමැඩිල්ල ජලාශයෙන්
ගරු මන්ත්‍රීතුමිය අවසන් කරන්න
වතුරේදී එල්ලංගා පද්ධතියට වැව් 32ක් අතෑරලා තමයි ජලය ගෙනියන්නේ අපි ඉල්ලීමක් කරා ඒ වැව් 32ට ජලය දීලා ගෙනියන්න එහෙම වුණොත් ගලේවැල ප්‍රදේශයේ අපිට අලුතින් අක්කර ගණනාවක් වගා කර ගන්නට පුළුවන් නාවුලසිර ලේනදොර දක්වා තියෙන එල්ලංගා පද්ධතියටත් වාරි මාර්ග දෙපාර්තමේන්තුවේ යටදී තියෙන ජලාශ වලින් ජලය ලබා දීලා ගෙනියන්න එහෙම වුණොත් අපේ වාරි ජල ගැටලුව විසඳ ගන්න හැකි වෙන බව මතක් කරමින් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් ස්තුතිවන්ත වෙනවා
බොහොම ස්තුතියි ඊළඟට ගරු මහින්දානන්ද අලුත්ගමගේ මන්ත්‍රීතුමා
මුලසනේ සභාපතිතුමියනේ අපේ මාතලේ කවිරත්න මන්ත්‍රීතුමියගේ පස්සේ අදහස් ප්‍රකාශ කරන්න ලැබීම ගැන සන්තෝෂ වෙනවා අපේ හිටපු කෘෂිකර්ම අමාත්‍යතුමාගේ දියණිය තුමිය වැරදීමකින් දන්නේ නැහැ කිව්වේ මේ ගොවි විශ්‍රාම වැටුප මුදල් අපි මංකොල්ල කෑවා කියලා කරු මන්ත්‍රීතුමිය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ කාලේ තමයි ගොවි විශ්‍රාම වැටුප හඳුන්වලා දුන්නේ ගොවියට විශ්‍රාම වැටුපක් ලැබුණේ සියලු කටයුතු සිද්ධ වුණේ හැබැයි ඒක නැවතිලා තිබුණා
ඔව් ගරු මන්ත්‍රීතුමිය
හොඳයි හරි මන්ත්‍රීතුමිය හොඳයි එකගයි
ශ්‍රාම් වැටුපේ මුදල් තමයි ගත්තේ ඒක ඔබතුමා දන්නේ නැත්නම් ඒක නිවැරදි කරගන්නවා නම් හොඳයි
හොඳයි බොහොම ස්තුතියි ඔබතුමිය කිව්වා ගොවි විශ්‍රාම වැටු මුදල් ඔක්කොම මංකොල්ල කෑවා මගේ ප්‍රශ්නේ තිබ්බේ ඒකයි එහෙම කිසිදු ගොවි විශ්‍රාම වැටු මුදල් මංකොල්ල කෑවා කියලා කොහෙවත් චෝදනාවක් එල්ලලා නැහැ හැබැයි ඒ කාලේ පුරා සියලුම ගොවින්ට ගොවි විශ්‍රාම වැටුප ලැබුණා ඒක තමයි මට ඔබතුමියට නිවැරදි කරන්න ඕනේ උනේ කුලසනේ සභාපතිතුමියනි අද දිනේ විවාද කරන අමාත්‍යංශ කෘෂිකර්ම වාරි මාර්ග සහ පශු සම්පත් ග්‍රාමීය කටයුතු කිලිබඳ අමාත්‍යංශ තමයි අද විවාද කරන්නේ මුලසනේ සභාපතිතුමියනි විශේෂයෙන් අපි කෘෂිකාර්මික රටක් හැටියට මේ අයවැය යෝජනා බැලුවාම අපිට පෙනෙන්නේ නැහැ විශේෂයෙන් කෘෂිකර්මය වාරි මාර්ග පශු සම්පත් මේ සම්බන්ධයෙන් පැහැදිලි වැඩපිළිවෙලක් තමුණාන්සලා හැමදාමගෙන සාම්ප්‍රදායික අයවැයක් ඉදිරිපත් කරන හැරෙනකොට මේ අයවැයේ අලුතෙන් මෙරටේ කෘෂිකර්මාන්තයේ නගා සිටීම සඳහා එහෙම නැත්නම් වාරි කර්මාන්තයේ නගා සිටීම සඳහා එහෙම නැත්නම් පශු සම්පත් ඒකේ අඩුගානේ ඒ වැඩපිළිවෙල සඳහාවත් පැහැදිලි වැඩපිළිවෙලක් මේ අයවැය තුල අපි දකින්නේ නැහැ කියන එක තමයි මුලින්ම අපි ඔබතුමාට කියන්න ඕනේ. අපි පිළිගන්න ඕනේ අපි කෘෂිකාර්මික රටක්. ඒක අපි කවුරුත් දන්නවා. ඉතින් කෘෂිකාර්මික රටක් වුණාම විශේෂයෙන් මෙවැනි අයවැයකදී ඒ සඳහා විශාල වැඩපිළිවෙලක් හදලා ඒ සඳහා විශාල ප්‍රතිපාදන වෙන් කරලා ඒ සඳහා දැක්මක් වැඩපිළිවෙලක් තියෙන්න ඕනේ විශේෂයෙන් කෘෂිකර්මාන්ත ශාස්ත්‍රයේ. නමුත් තමුණාන්සලා මම මුලින් කිව්ව ආකාරයට සාම්ප්‍රදායික අයවැයක් ඉදිරිපත් කරනවා හැරෙනකොට මෙරටේ කෘෂිකර්මාන්තයේ නගා සිටීම සඳහා කිසිදු වැඩපිළිවෙලක් ඉදිරිපත් කරලා නැහැ කියනක කනගාටුවෙන් උනත් කියන්න ඕනේ මුලසනේ සභාපතිතුමියනේ. ද අපි බැලුවොතින් මේ පසුගිය කාලේ පුරා මේ අවුරුදු 3-4 ගතොතින් කෘෂිකර්මාන්ත ශේෂ්ත්‍රයේ බරපතල පසුබෑමක් අපි දකිනවා. උලස්සනේ සභාපතිතුමනි 2016 ගත්තම වී කුරක්කන් බඩගිරිගුව ඇතුළු කෘෂිකාර්මික භෝග බරපතල පසුබෑමක් ලක් වෙලා තියෙනවා නිෂ්පාදනයේ. ඒ වගේම 2017 සහල් නිෂ්පාදනය පමණක් 146කින් වැටිලා තියෙනවා. මේ රටේ අපි හාල් වලින් ස්වයංපෝෂිත වෙච්ච රටක්. අපි හාල් අපනයනය කරපු රටක්. එහෙම වෙච්ච රටක 140කින් හාල් නිෂ්පාදනය ගිය අවුරුද්දේ කඩාගෙන වැටලා කියලා කියන බරපතල කෘෂිකර්ම ශේෂ්ත්‍රයේ තමුන්නාසලගේ කඩාවැටීමක්. මේක තමුන්නාසලා පිළිගන්න ඕනේ. ඒ වගේම මේ විතරක් නෙමෙයි මුලස්සනේ සභාපතිතුමියනි 2014 2017 ආහාර මිර දැල්ශකවලට අනුව 122ක් ආහාර මිර දැල්ශකේ වැඩි වෙලා තියෙනවා. ඉතින් මිනිස්සු කොහමද ජීවත් වෙන්නේ? ලංකා ඉතිහාසයේ කවදාවත් ආහාර මිර දැල්ශකේ 122කින් වැඩි වෙලා නැහැ. 105ක් 6කින් වගේ වැඩි වෙලා තියෙනවා. 122කින් වැඩි වෙලා තියෙනවා. මේක ඔරොත්තු දෙන්නේ නැති මිනිස්සුන්ට උහුලන්න බැරි ප්‍රමාණයක්. ඒක තමයි සභාපතිතුමියනි තියෙන යථාර්ථය. ඒ වගේම මේ මිල දැල්ශකේ වැඩි වෙච්ච නිසා බොහෝ පළාත්වල සමබර ආහාර වේලක් ලබා ගැනීමේ බරපතල අපහසුතාවයක් නිරව මුලසනේ සභාපතිතුමින් විශේෂයෙන් නැගෙනහිර පළාත ගත්තොතින් 150ක් ප්‍රෝටීන් බහුල ආහාර භාවිතා කරන්නේ නැහැ කියලා තමයි සංඛ්‍යා ලේකන අනුව තමුන්නාසලගේ මහ බැංකු වාර්තාණුක දීන්නේ. ඒ වගේම අපි ඔබතුමාට කියන්න ඕනේ අද අපේ රටේ ජනගහණයෙන් 122ක් මන්ද පෝෂණයෙන් පෙළෙනවා. ඒ වගේම කියන්න ඕනේ උසානුව බරණැති සංඛ්‍යාව ලංකාවේ ජනගහණයෙන් 126.3ක් විශේෂයෙන් ගත්තොතින් වැඩිම ඉන්නේ කිලිනොච්චිය මොඩරාගල ඒ වගේම පොළොන්නරුව කියන දිස්ත්‍රික්කවල තමයි. මේට මූලික හේතුව වෙලා තියෙන්නේ සමබර පෝෂදායී ආහාර වේලක් ගන්න හැකියාවක් නැහැ. ඔවුන්ට ඒ සඳහා ආර්ථික පහසුකම් නැහැ. ඉතින් ඒ නිසා මේ සම්බන්ධයෙන් අපේ අලුත් කෘෂිකර්ම ඇමතිතුමා, අපේ හැරිසන් ඇමතිතුමා, පොළොන්නරුවේ ඇමතිතුමා, අපි අනුර සමාවෙන්න අනුරාධපුරයේ ඇමතිතුමා, අපි එතුමා සමහර විට මේ කෘෂිකර්ම අමාත්‍යංශය ගැන වැඩි බලන්නේ නැත්තේ එතුමාට වාරිමාර්ග අමාත්‍යංශය තමයි හම්බුනේ. හැබැයි ඔබතුමාට මේ කැලේ දෙක එල්ලලා දුන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ඇමතිවරු ආණ්ඩුවට ආවොත් ඇමතික දෙක ගලවන්න බලාගෙන. නැත්තම් මෙච්චර ඇමතිකම් දෙන්නේ නැහැ හැරිසන් ඇමතිතුමාට සාමාන්‍යයෙන්. හැරිසන් ඇමතිතුමාට මේ තව කැලේ දෙකක් එල්ලලා තියෙන්නේ අපේ කවුරු හරි කෙනෙක් ආවොත් ඒවා ගලවලා දෙන්න බලාගෙන. ඉතින් ඒ නිසා එතුමා එහෙම දෙන්න වෙයි හිතාගෙන මේ දෙක බැලුවේ නැද්ද දන්නේ නැහැ කරු ඇමතිතුමා. අපි කියාගෙන ආවේ මේ කෘෂිකර්ම ශේෂ්ත්‍රයේ තියෙන කඩාවැටීම පිළිබඳව. ඉතින් ඒ නිසා ගරු ඇමතිතුමා අපි විශේෂයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා. මම ගරු ඇමතිතුමා ඔබතුමා එන්න කලිනුත් කියාගෙන හිටියේ ඔබතුමා දන්නවා 2014 අවුරුද්දේ මේ සහල් නිෂ්පාදනයේ 146කින් අඩු වෙලා තියෙනවා ගරු ඇමතිතුමා. ඔබතුමා දන්නවා ඔබතුමා අනුරාධපුර දිස්ත්‍රික්කයේ ගොවින්ගේ ඡන්දවලින් පත්වෙන අමාත්‍යවරයෙක් හැටියට මේ පිළිබඳව අපේ දැඩි අවධානය යොමු වෙන්න ඕනේ. ඒ වගේම ඔබතුමා පශු සම්පත් ඇමතිවරයෙක් හැටියට
අඩුනේ ඔබතුමාත් දන්නවා ඇති ලංකාවේ දිස්ත්‍රික්ක 10ක විතර ලොකු නියගයක් පැවතුණා. ඒ නියගයත් එක්ක දැන් අපේ දිස්ත්‍රික්කවල වගේ කන්න හතරක් එක දිගට වගාවක් උනේ නැහැ. අන්න ඒකත් බලපෑවා මේ නියගයත් මේ සම්බන්ධ.
දැන් ඇමතිතුමා හොඳයි. දැන් අපි හිතමු මේ අවුරුද්දේ මේ කන්නේ ගත්තොතින් ඔක්කොම හොඳයිනේ. අපි බලමු වීයට හොඳ ගොවියට හොඳ මිලක් හම්බ වෙයිද කියලා. අපි බලමු වීටි කරියට මිල දීගයිද කියලා. ඒ සඳහා ගබඩා සූදානම්ද කියලා බලමු නෑ. ඒත් නෑ ඇමතිතුමා. අපි බල අද ඔබතුමා අපි බලමු දැන් ඉදිරි කාලේ දැන් ඉතාම හොඳයි. දැන් බැලුවහම ඉතාම හොඳ වී හොඳ මේකක් අපිට ලැබෙන්න තියෙනවා. දැන් අපි බලමු ආණ්ඩුව ගොවියට සහතික මිල දෙයිද? ඒ විලටක මිල දී ගයිද? දැනටමත් මේක ඇතුලේ විශාල වංචාවක් සිද්ධ වෙනවා. ඔබ දන්නව ගොවියට හරි මිලක් එන්නේ නෑ. ගොවියට වීටිකේ තෙතයි කියලා අඩු මිලට වීටික මිලට ගන්න. ඒ නිසා ඇමතිතුමා අපි ඔබතුමාට කියනවා මේ සාම්ප්‍රදායික ආයවැයක් ඉදිරිපත් කරා හැරෙන්න. මේ කෘෂිකර්මාන්ත ශේෂ්ත්‍රය වෙනුවෙන්, එහෙම නැත්නම් වාරිකර්මාන්ත ශේෂ්ත්‍රය වෙනුවෙන්, එහෙම නැත්නම් පශු සම්පත් ශේෂ්ත්‍රය වෙනුවෙන්. අද ඔබතුමා දන්නවා මේ රටේ ඉන්න කිරි ගොවියන්ගෙන් කී දෙනෙක්ගෙන්ද කිරි ගන්න? ඔබතුමා දන්නවා විශාල අඩුයි. ඒ නිසා මෙවැනි දේ සදා කරු ඇමතිතුමා වැඩපිළිලක් නැහැ කියන එක තමයි අපි ඔබතුමාට කියන්නේ. ඒ වගේම ඇමතිතුමා අපි ඔබතුමාට කියනෝ මේ පමණක් නෙවෙයි. අද මේ රටේ ඉතාම මේ කෘෂිකර්මාන්තය වගේම අපි බලන්න ඕනේ අද අපේ රටේ තියෙන ණයබරකරු ඇමතිතුමා. ඔබතුමා දන්නවා රුපියල් බිලියන 12000ක් අපේ රටේ ණයබර. ඔබතුමාලා මේ කාලය තුළ 2014 ඉඳලා මේ 2018 වෙනකොට ඔබතුමාලා රුපියල් බිලියන 5000ක් ඔබතුමාලා ණය විතරක් අරගෙන තියෙනවා. ණය පමණක් ඔබතුමාලා අරගෙන තියෙනවා. අපි දැක්කද පහුගිය මීට දවස් ගානකට කලින් ස්වෛරී බැඳුම් කර ඔබතුමාලා ගත්ත බිලියන 2.5ක් පොලිය කීයද? 107.9. ගරු ඇමතිතුමා ඉතාම අධික පොලියකට තමුනාන්සල මේ ස්වෛරී බැඳුම් කරගන්නේ. අපි කොහෙද යන්නේ? මන් දැන් මේ රැස්වීමට එන්න කලින් මහ බැංකුව ගෙන්නලා අපි පාර්ලිමේන්තුවේ කෝප් කමිටුවේ කතා කරා. මහ බැංකුව අධිපතිවරයා කියනවා මේක ගෙනියන්න බෑ, අපි හරි අමාරුවකින් යන්නේ. එතුමාගෙන් ඇහුවා මෙතුමා කියන්නේ දේශපාලන ඇඟිලි ගැසීම්. මෙරටේ මහා බැංකුව අධිපතිවරයා කියනවා මෙරටේ දේශපාලන ඇඟිලිගැසීම් නිසා මේව හරියට ගෙනියන්න බෑ කියලා. ගරු ඇමතුමා මේ විදියට අපි 2014 වෙනකොට ස්වෛරී බැඳුම් කර අපි ගත්ත අවුරුදු පහට අපි ගත්තේ 105.6යි. අපි අවුරුදු 10ට ගත් සමාන අවුරුදු පහට ගත්තේ 6.2යි. 105 ගත්තේ 5.1යි. අද ගරු ඇමතුමා 108ට ගිනි පොලියට අද ස්වෛරී බැඳුම් කර ගන්නවා. මේ යන විදියට යන්න බෑ. දැන් එතුමා අපි මහා බැංකුව අධිපතිතුමාගෙන් ඇහුවා මේ යන විදියට යන්න පුළුවන්ද කියලා. එතුමත් කියනවා යන්න බෑ. මිනිස්සු ආයෝජනය කරන්න ගත්තොත් ආයෝජකයෝ ආවොත් අපිට ගොඩෙන්න පුළුවන් කියලා. ඔබතුමා දන්නවා මේ අවුරුදු 4ක කාලය තුල මේ රටට රුපියල් US බිලියන 25ක ආයෝජනයක් ඇවිල්ලා නැහැ. කිසිම විදේශ ආයෝජකයෙක් එන්නේ නැහැ. දැන් අපි දැක්ක හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ පසුගියදා අපේ කංචන විජේසේකර මන්තුමත් මතක් කරලා කිව්වා තමුන්නාන්සේලා දාලා දෙනවා ලංකාවේ ලොකුම ආයෝජනය. හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ තමුන්නාන්සේලා තෙල් පිරිපහදුවක් හදන්න කටයුතු කරනවා කියලා තමුන්නාන්සේලා. දැන් තමුන්නාන්සේලා ඒක කියලා තිබුණා බහරෙන් රජෙන්. ඒ සදා
තව විනාඩි දෙකක් කාලයක් දරු මන්ත්‍රීතුමා තියෙන්නේ.
ඉවරයි. ඕමාන් රජෙන් ඒ සදා මූල්‍යම ආධාර දෙනවයි කියලා. දෝමාන් රජෙන් සදාන් කළා තියෙනවා. එහෙම දෙන්නේ නැහැ කියලා. දැන් බලන්න මේ කාටද මේ බොරු කරන්නේ? තමුනාස්සලා ෆොක්සකන් ගේනවා කිව්වා. අන්තිමට ගහපු ෆොක්සකන් එකක් නැහැ. තමුනාස්සලා ලංකාවේ ලොකුම කුළුණ හදනවායි කිව්වා. අන්තිමට කුළුණක් නැහැ. දැන් තමුනාස්සලා කියනවා ලංකාවේ ලොකුම තෙල් පිරිපහදුව තමුනාස්සලා හදනවායි කියලා. හදනවායි කියනකොටම ඒ රටෙන් කියනවා අපි ආයෝජනය කරන්නේ නැහැ. ෆොක්සකන් හදනවා කියනකොට ෆොක්සකන් කම්පැනි කියනවා නැහැ ෆොක්සකන් හදන්නේ නැහැ. ඒ මොකද්ද මේ තමුන්නාසෙලා කරන්නේ රටට? තමුන්නාසෙලා කරන්නේ බොරුව. දැන් අගමැතිතුමාගේ උපන්දිනයට හම්බන්තොට ගිහිල්ලා මුල්ගල් තියන්න විශාල ආරාධනා පත්‍ර ගහලා the biggest investment in Sri Lanka. එහෙම තමයි ගහලා තින්නේ. ලංකාවේ ලොකුම ආයෝජනය කරන්න හදනවා කියලා හම්බන්තොට අමු බොරුවක් කරනවා. මේ රටේ මිනිස්සුට මෙහෙම බොරු කරලා තමුන්නාසෙලා කොච්චර කල් යන්නද? ආයෝජනය එන්නේ නැහැ. ඒ නිසා කිසිම ආයෝජකෙක් මේ රටට එන්නේ නැහැ. මේ ආණ්ඩුව ගෙනියන වැඩපිළිවෙලත් එක්ක ආණ්ඩුවේ තියෙන දේශපාලන අස්තවරභාවයත් එක්ක මිනිස්සු ආයෝජනය කරන්නේ නැහැ ගරු ඇමතුමා. ඒක තමයි යථාර්ථේ. ජනාධිපතිවරයා යගමැතිවරයා ගහගන්නවා. මෙහෙම කරනකොට කැබිනට් එකේ ඇමතිවරු ගහගන්නවා. මෙහෙම කරනකොට ආයෝජකයෙයිද? ඒ නිසා ඔබතුමා හොඳට කල්පනා කරලා බලන්න. දැන් හොරණ විශාල කර්මාන්ත ශාලාවක් හැදුවයි කිව්වා. අච්චර ආයෝජකව ආවකව මෙච්චර ආයෝජකව ආවයි කිව්වා. අද වෙනකොට පොළව හදපු එක විතරයි කිසිම ආයෝජකෙක් නැහැ හොරණ ප්‍රදේශයේ. මේ දැන් නියෝජ්‍ය ඇමතිතුමාගේ ගමේ කර්මාන්තපුර හදනවා. හැබැයි ආයෝජකව නැහැ බින්ගිරියේ. මේක තමයි ඇත්ත කතාව. දේනිස් අපි ඔබතුමාට කියනවා කෘෂි කර්මාන්තය හදන්න මේ ඔක්කොම හදන්න කරු ඇමතුමා. අපේ ආර්ථිකය තියෙන්න
ඕනේ.
අපේ රටේ ඉවරයි අවසන් කරනවා. අපේ රටේ ආර්ථිකයේ බරපතල. දැන් අද දවසේ මහා බැංකුව අධිපතිතුමා භාණ්ඩාගාර ලේකම්තුමා කියපු සංඛ්‍යා ලේකන 90 තව මාස දෙකක් අපිට හරියට යන්න පුළුවන්ද දන්නේ නැහැ. ඇමතුමා අපේ රට දැන් අපි රේට් කරලා තියෙන හැටියට තව හිටානිද්ද වෙනකොට 10% පොලියට අපිට ණය ගන්න සිද්ධ වෙයි ස්වෛරී බැඳුම් කර. ඉතාම අවදානම් තත්වයක් ගරු ඇමතුමා. ඉතින් නිසා තමුන්නාන්සේලා එවැනි ආර්ථික බරපතල අර්බුද තියෙන වෙලාවක තමුන්නාන්සේලා දේශපාලන කටයුතු සඳහා තමුන්නාන්සේලා ආයෝජන කරන්න හදනවා. තමුන්නාන්සේලා සමෘද්ධි ලක්ෂයක් දෙන්න හදනවා. තහඩු දෙන්න හදනවා. මහා පාරවල් හදන්න හදනවා. ඒව කරන්න සල්ලිකෝ. ඒ නිසා බොරුවක් කරන්නේ නැතුව අපි ඔබතුමාලට කියන විශේෂයෙන් කෘෂිකර්ම ඇමතිවරයා හැටියට ඔබතුමා කෘෂිකාර්මික ප්‍රදේශයක ජීවත්වන ඇමතිවරයෙක් හැටියට ඔබතුමා ගෝවින්දක ජීවත්වන ඇමතිවරයෙක් හැටියට ඔබතුමාට කියනවා අඩු ගානේ මේ සඳහා දැක්මක් වැඩපිළිවෙල කෘෂිකර්මයේ නගා සිටීම සඳහා තමුන්නාසේ පැහැදිලි වෙන ඔබතුමාගේ කතාවේදී ඉදිරිපත් කරන්න එක නිලීම කරමින් මම නියඩ වෙනවා.
බොහොම ස්තුතියි. ඊළඟට ගරු ඥානමුත්ති සිවරි නේෂන් මන්ත්‍රීතුමා. සිවනේෂන් මන්ත්‍රීතුමා
நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதப் பொருளில் முக்கியமான நாட்டின் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த விடயத்தில் அனைத்தையும் பேசுவதற்கு எனக்குரிய நேரம் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணப்படுகின்ற நீர்ப்பாசனத்தோடு சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகளை கௌரவ அமைச்சர் இருக்கின்றார், எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் இருக்கின்றபடியால், ராஜாங்க அமைச்சர் மட்டக்களப்பை சேர்ந்தவராகவும் இருக்கின்றபடியால் இந்த விடயத்தை பற்றி நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நீர்ப்பாசனத்திற்காக ஏறாவூர்பட்டு பிரதேச செயலக பிரிவில் உள்ள மாவடியோடை என்கின்ற ஒரு அணைக்கட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மாவடியோடை அணைக்கட்டு ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக இழுபட்டு கட்டப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டுகள் இழுபட்டு கட்டப்பட்ட ஒரு புதிய கட்டாக அது காணப்பட்டாலும் கூட அந்த அணைக்கட்டில் இப்போது வாகனங்கள் ஒரு கனரக வாகனங்கள் செல்ல முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணைக்கட்டு கட்டுகின்ற காலத்தில் இப்போது பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றவர்தான் அங்கு நிறைவேற்று பணிப்பாளராக அங்கு பணிபுரிந்திருந்தார். ஆகவே அவ்வாறான நிலையில் இந்த அணைக்கட்டு 10 ஆண்டுகளாக இழுபட்டு கட்டியிருந்தும் கூட
புதிதாக கட்டப்பட்ட அணைக்கட்டில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கின்றபடியால் இந்த அணைக்கட்டு கட்டுவதில் எந்த அளவுக்கு கரிசனை செலுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது உறுதியான கட்டாக இது கட்டப்பட்டிருக்கின்றதா என்கின்ற கேள்வி விவசாயிகள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் கூட பல விவசாயிகள் இந்த மாவடி ஓடை அணைக்கட்டை பற்றி பிரஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாவடி ஓடை அணைக்கட்டு கட்டிய விடயம் தொடர்பாக ஒரு பகிரங்கமான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அரச நிதி எந்த அளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அல்லது பயன்படுத்தப்படாமல் விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்கள் விசாரணை செய்ய வேண்டும். எங்களுடைய ராஜாங்க அமைச்சரும் கூட இங்கே இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் அக்கறை செலுத்தி மாவடியோடை அணைக்கட்டிற்கு என்ன நடந்தது, அது பலவீனமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்கின்ற விடயத்தை ஆராய வேண்டும். தற்போது உங்களுடைய பணிப்பாளர் நாயகமாக இருக்கின்றவர் தான் அந்த காலத்தில் நிறைவேற்று பணிப்பாளராக மட்டக்களப்பில் இருந்தார் என்கின்ற விடயத்தையும் இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. கிரான்புல் அணைக்கட்டு, கிரான்புல் அணைக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற அணைக்கட்டு மிகவும் முக்கியமான ஒரு அணைக்கட்டாக அமைந்திருக்கின்றது. இந்த அணைக்கட்டானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் பற்றிய பிரதேச செயலக பிரிவில் வந்தாறுமுலை என்கின்ற கிராமத்தில் உப்போடை வீதியில் இருந்து கிட்டத்தட்ட 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அணைக்கட்டு சரியான முறையில் நிர்மாணிக்கப்பட்டால் அதாவது நிலையான ஒரு அணைக்கட்டாக கட்டப்படுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 30,000 ஏக்கருக்கு அதிகமான நிலங்களில் பயிர் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் என்ன நடக்கின்றது என்றால் இந்த அணைக்கட்டை ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மண்கட்டாக கட்டுகின்றார்கள். இந்த மண்கட்டாக கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்யப்படுகின்றது. இந்த மண்கட்டு ஒரு ஒரு வருடத்தில் சில வேளைகளில் 2 தடவையும் கட்டப்படுகின்றது என்றால் 50 லட்சம் ரூபாய்கள் அதற்கு செலவு செய்யப்படுகின்றது. எனவே இந்த நிலையான ஒரு கான்கிரீட் கட்டாக அதற்கு கட்டுகின்ற போது அதன் மூலமாக நிலையான ஒரு அபிவிருத்தியை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் இந்த மண்கட்டாக கட்டுவதும் அது உடைப்பதும் திருப்பி கட்டுவதும் என்று பார்க்கின்ற போது இந்த மண் அணைக்கட்டை கட்டுவதனால் யாருக்கோ லாபம் கிடைக்கின்றது போல இருக்கின்றது. எனவே இந்த கிரான்புல் அணைக்கட்டு என்பதை நிச்சயமாக இதனை கட்டுவதற்காக கடந்த காலத்தில் அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த விஜயமணி சோய்சா என்று சொல்லப்படுகின்ற அக்கால அமைச்சர் அந்த காலத்தில் வந்து நான் நினைக்கிறேன் 2017 காலத்தில் வந்து அதற்குரிய அடிக்கல்லை நாட்டியிருந்தார். அது மட்டுமல்லாமல் அப்போது அடிக்கல் நாட்டுகின்ற போது கிழக்கு மாகாணத்தின் விவசாய அமைச்சராக இருந்த துரைராஜசிங்கம் அவர்களும் அந்த அடிக்கல் நடுகின்ற விடயத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தரையா கூட கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த அடிக்கல் நாட்டப்பட்டாலும் கூட அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது, அகழ்வு ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, இப்போது வைரக்கல் எந்த இடத்தில் இருக்கின்றது, அதிலிருந்து அணைக்கட்டை கட்டுவதற்கான செயல்பாடுகள் செய்வதற்குரிய பரிந்துரைகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் பணிப்பாளர் நாயகம் அவர்கள் இந்த விடயத்தில் அவர் அக்கறை காட்டுவதில்லை. அக்கறை காட்டாமல் இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த விவசாயிகள் எதிர்பார்க்கின்ற அந்த நிரந்தரமான ஒரு அணைக்கட்டு இருக்க வேண்டும், 33,000-க்கும் மேற்பட்ட காணிகளில் வேளாண்மை செய்யக்கூடிய வசதிகள் இருக்கும். ஆனால் அந்த அணைக்கட்டு கட்டுகின்ற விடயத்தில் அசம்பந்தமான போக்கு காணப்படுகின்றது. இந்த அணைக்கட்டை கட்டுகின்ற விடயத்தில் அக்கறை காட்டாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த ஏன் இந்த பணிப்பாளர் நாயகம் இப்படியான செயல்பாட்டை செய்கின்றார் என்பது எனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. விவசாயிகள் இந்த விடயத்தில் மிகவும் ஆக்ரோசமாகவும் அதேவேளையில் ஆத்திரத்தோடும் இருக்கின்றார்கள். இந்த அணைக்கட்டை நிரந்தரமாக கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆய்வுகளின் பின்னர் இந்த வைரப்பாறை கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த அணைக்கட்டை கட்டுவதற்கு 500 மில்லியன் ரூபாய்கள் தேவை என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் 25 லட்சம் ரூபாய் அல்லது 50 லட்சம் ரூபாய்களை கட்டி மாறி மாறி உடைப்படுத்தி செல்கின்ற ஒரு நிரந்தரம் இல்லாத அணைக்கட்டு, சில வேளைகளில் அது கொந்தராத்து அடிப்படையில் செய்கின்ற போது சிலருக்கு லாபமாக போகலாம். இது உங்கள் காலத்தில் நடக்கவில்லை, முன்பு நடந்த விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே நிரந்தரமான ஒரு அணைக்கட்டு தேவை. நிரந்தரமான அணைக்கட்டை நீங்கள் கட்டி வழங்குகின்ற போது நிச்சயமாக அங்கிருக்கின்ற 33,000 ஏக்கருக்கு மேல் வயல் செய்கின்ற விவசாயிகள் என்றும் நன்றியுடையவர்களாக இருப்பார். எங்களுடைய ராஜாங்க அமைச்சர் இருக்கிறார், இந்த ராஜாங்க அமைச்சர் மட்டக்களப்பை சேர்ந்தவராக இருக்கின்றபடியால் அவர் இதில் அக்கறை காட்ட வேண்டும், கரிசனை செலுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் அவரிடம் கேட்டுக் கொள்கின்றேன். ஏனென்றால் அங்கு நடக்கின்ற சில மண்கட்டை கட்டுவதனால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் அல்லது அதனால்
சிலருக்கு கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் பற்றியெல்லாம் அவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எனவே ராஜாங்க அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் மாவடி ஓடை கட்டப்பட்டு அதுவும் கூட உறுதியில்லாத ஒரு கட்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றது. அதே போன்று கிரான்புல் அணைக்கட்டை மண்ணால் கட்டி ஒவ்வொரு முறையிலும் வெள்ளத்தால் அடிபட்டு போகின்ற போது அடுத்த தடவையும் மண்ணால் கட்டுகின்ற நிலைமை. இந்த முறை கூட அந்த கிரான்புல் அணைக்கட்டை கட்டுகின்ற விடயத்தில் இந்த மார்ச் மாதம் முதலாம் தேதி அந்த அணைக்கட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதுவரை அந்த அணைக்கட்டை கட்டுகின்ற விடயத்தில் அக்கறை காட்டப்படுவதில்லை. எனவே விவசாயிகளை பழி வாங்குகின்ற ஒரு செயல்பாட்டில் ஏதோ கைங்கரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. நான் இங்கு வருகின்ற போது கூட பல விவசாய அமைப்புகள் என்னிடம் தொலைபேசி மூலமாக கலந்துரையாடி தயவு செய்து இந்த கிரான்புல் அணைக்கட்டை தற்போது இருக்கின்ற விவசாயத்தில் அக்கறையுள்ள ஒரு அமைச்சர் இருக்கின்றார், பிரதியமங்களுடைய ராஜாங்க அமைச்சர் இருக்கின்றார்கள், இந்த காலத்தில் கட்டித்தரும்படி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நீர்ப்பாசன அன்றைய நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகமாக இருந்த எஸ் துரைசிங்கம் அவர்கள் இந்த அணைக்கட்டை கட்டுவதற்கு அவர் பரிசுத்தமாக ஈடுபட்டார். ஆனால் தற்போது அந்த அணைக்கட்டை கட்டுகின்ற விடயத்தில் தற்போது இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் ஏன் அசம்பந்த போக்கை கடைபிடிக்கின்றார் என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையில் பார்க்கின்ற போது, எங்களுக்கு அடுத்த பக்கமாக பார்க்கின்ற போது, இந்த அணைக்கட்டை மண்ணினால் கட்டுவதன் மூலமாக சில வழிகளில் என்ன அனுகூலங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்றதோ என்பதை எங்களுக்கு நாங்கள் அந்த பக்கமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதேவேளை பிரெஞ்சு அரசின் அனுசரணை பெற்ற பிரெஞ்சு டெவலப்மெண்ட் ஏஜென்சி இத்திட்டத்திற்கு உதவ முன்வந்துள்ளது. இதற்காக அவர்கள் 500 மில்லியன் ரூபாய்களை செலவு செய்வதற்கும் அவர்கள் முன்வந்திருக்கின்றார்கள். எனவே கௌரவ நீர்ப்பாசன அமைச்சர் அவர்களே, எங்களது பணிப்பாளர் நாயகம் இதில் காட்டுகின்ற அசமந்த போக்கு, அக்கறையினம் என்பவற்றை நீங்கள் கருத்தில் கொண்டு இது சம்பந்தமான விசாரணைகளை முழுமையாக மேற்கொண்டு தயவு செய்து இந்த கிரான்புல் அணைக்கட்டு கட்டுவதற்குரிய, ஏற்கனவே எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சர் விஜிதமுனி சொய்சா அவர்கள் அதனை கட்டுவதற்குரிய அடிக்கலை நட்டிருந்தார். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை இதனை இழுத்தடிப்பு செய்கின்ற அந்த செயல்பாடு நிச்சயமாக உங்களுக்கு இந்த விடயம் நாங்கள் இப்போது பகிரங்கமாக தெரிவிக்கின்றோம். எனவே உங்கள் மூலமாக எங்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் விவசாயிகளை பழி வாங்குவதற்கு எந்த ஒரு அதிகாரியும் நினைக்கக்கூடாது. விவசாயிகளை முரண்படுத்துவது, விவசாயிகளுக்கிடையில் பிளவுகளை ஏற்படுத்துவது, விவசாயிகளை மோதச் செய்வது, இப்படியான செயல்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் அதிகாரம் என்பது பொறுப்புகளை கையாளுவதற்கும் மக்களுக்கும் பணியாற்றுவதற்கும் தான் அந்த அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த அதிகாரங்களை வைத்துக் கொண்டு விவசாயிகளை பிளவுபடுத்தி விவசாயிகளுக்கிடையில் மோதல்களை ஏற்படுத்துகின்ற தன்மை இருக்கின்றது. கடந்த காலத்தில் ஒரு தவறு நடைபெற்றது. உன்னிச்சை குளத்தில் தேங்கியிருந்த நீரை ஒரே அடியாக விவசாயிகள் கட்டங்கட்டமாக அதனை திறக்க சொல்லியிருந்த போது ஒரே அடியாக அந்த நீரை திறந்து விட்டதனால் விவசாயிகளின் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அப்படியே பால் அடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நஷ்டஈடு வழங்குவதற்காக நூற்றுக்கணக்கான ஏக்கர் பாதிக்கப்பட்டிருந்த விலையில் நஷ்டஈடு வழங்குவதற்காக அதற்குரிய மதிப்பீட்டினை செய்து வழங்குமாறு கேட்ட போது நூற்றுக்கணக்கான ஏக்கர், நான் நினைக்கின்றேன் ஒரு 300-400 ஏக்கர் அங்கு பால் அடிக்கப்பட்டிருக்கும், ஆனால் வெறுமனே 15 ஏக்கர் காணிதான் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற சொல்லிய ஒரு அறிக்கை வழங்கப்பட்டதனால் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நஷ்டம் கூட கிடைக்கவில்லை. எனவே இந்த விடயத்தில் எனவே இந்த விடயத்தில் நான் ராஜாங்க அமைச்சரிடமும் இந்த விடயத்தை சொல்லுகிறேன். அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவராக இருக்கின்றபடியால் அவர் நிச்சயமாக இதில் உண்மையில் கரிசனை செலுத்த வேண்டும். இந்த நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற காலத்தில், ராஜாங்க அமைச்சராக கௌரவ அமிரலி அவர்கள் இருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக இந்த மாவடி ஓடையில் நடந்த மர்மம் என்ன என்பதை துப்பு துளக்க வேண்டும், அதை விசாரணை செய்ய வேண்டும். அதே போன்று இந்த கிரான்புல் அணைக்கட்டினை மண்ணினால் கட்டி மண் வீடு கட்டி உடைப்பது போன்று மண்ணினால் கட்டி விளையாடுவதை விட அதனை நிரந்தரமான ஒரு கான்கிரீட் அணைக்கட்டாக கட்டி தருகின்ற போது உங்களுடைய நாமம், இந்த இரண்டு அமைச்சர் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ஆகியோரின் நாமம் நிச்சயமாக விவசாயிகளின் மனங்களில் இருந்து கொண்டிருக்கும். எனவே ஒரு நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கின்றேன். ஏனென்றால் வெளிநாடுகள் இந்த குடிநீர் வழங்குகின்ற விடயம் நீர்ப்பாசனம் என்பவற்றிற்கு உதவுவதற்காக முன்வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த விடயத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பதிலை எதிர்பார்க்கின்றேன். அதனை நிச்சயமாக செயல்படுத்துவதற்கு எமது மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜாங்க அமைச்சர் கௌரவ அமிரலி அவர்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார். அவர் நிச்சயமாக உங்கள் இந்த விவாதத்தின் போது உங்களிடமிருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கின்றேன். எங்களுக்கு இனம் மதம் மொழிகளை விட நேர்மையாக பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் வேண்டும். அப்படிப்பட்ட அதிகாரிகளை நியமிப்பதன் மூலமாக விவசாயிகளுக்கு நல்ல பயன்களை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லுகின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனையும் அங்கிருக்கின்றது. கால்நடை சம்பந்தமாக பண்ணை தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மேய்ச்சல் தரை பிரச்சனை இருக்கின்றது. குறிப்பாக மாதவனை போன்ற இடங்களில், வெள்ளக்கல் மாதவனை போன்ற இடங்களில், கருவாச்சோலை போன்ற இடங்களில் பண்ணையாளர்கள் தங்களுடைய பசுக்களை பராமரிப்பதில் பல சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள். எனவே மேய்ச்சல் தரைக்குரிய நிலங்களையும்
ஒதுக்கிடுமாறு
கேட்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
பூமி ஸ்தூதி. ஈழங்கட்டு கரு அமில அமீர் அலீம் எமத்துமா ஈட்டு பிரதம வேலுகுமார் மந்திரிதுமா மூலாசனிட்டு.
கௌரவ அமீர் அலி,
குழுநிலை விவாதத்திலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் அவர்களே, இன்று கமத்தொழில், நீர்ப்பாசனம், கிராமிய பொருளாதாரம், கால்நடை வளங்கள் அபிவிருத்தி, கடத்தொழில் மற்றும் நீரக வள மூலங்கள் அபிவிருத்தி அமைச்சின் விவாதத்திலே பேச கிடைத்தமையிட்டு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த விடயத்திலே ஒரு பெரிய அமைச்சை கொண்ட, 3 ராஜாங்க அமைச்சர்களை கொண்ட ஒரு பெரிய அமைச்சாக இந்த அமைச்சு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை இந்த சபைக்கு நான் தெரியப்படுத்த வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்திலே விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் விவசாயத்துறையினை நவீனமயப்படுத்த வேண்டும் என்பதற்காக அறுவடையின் பின்னரான இழப்புகளை குறைப்பதற்கு அவசியமான சிறந்த களஞ்சியப்படுத்தல் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தின் கூடிய சீதோஷண நிலையை கட்டுப்பாட்டு வசதியினை கொண்ட களஞ்சிய சாலைகள், கட்டுநாயக்கா, எம்பிலிப்பிட்டிய, யாழ்ப்பாணம் மற்றும் கெப்படிபோல ஆகிய பிரதேசங்களில் நிறுவப்படுவதற்கான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோன்று முருககந்த, கழுகங்க பல்நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் அடிப்படையிலே இந்த நாட்டிலே சிறந்த நீர் முகாமைத்துவத்தினை உறுதி செய்யும் முகமாக, விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட தொழில்துறை என்பனவற்றை வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் முகமாக இந்த 2020 நிறைவுபடுத்துவதற்காக 12,000 மில்லியன் ரூபாய்களை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதுபோன்று தெதிர்வோயா செயல் திட்டம் ஒரு முக்கியமான செயல் திட்டம், அதனை செய்வதற்கும் 2,410 மில்லியன் ரூபாய்களை அரசாங்கம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. சபைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களே, இவ்வாறு ஒரு விவசாய நாடு, இந்த விவசாய நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் மேற்கொள்கிற விடயங்கள் நாங்கள் பாராட்டித்தான் பேச வேண்டியிருக்கிறது. எதிர்காலத்திலும் நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நானும் பிரார்த்திக்கிறேன், நீங்களும் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று எங்களுடைய இந்த விவசாய சமூகத்தை பொறுத்தவரையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்த ஒரு பாரிய பிரச்சினை, அறுவடை செய்வதற்கு எங்களுடைய மாவட்டத்தினுடைய அறுவடை தேசிய அறுவடையில் ஒப்பு நோக்கின்ற பொழுது சற்று முன்னோக்கி வருகின்ற காரணத்தினால் அவர்களுடைய நெல்களை சரியான விலைக்கு வாங்குவதற்கு முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதின் காரணமாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் ஹரிசன் அவர்கள் அவருடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்ததின் பேரிலே எதிர்வருகின்ற காலத்திலே மட்டக்களப்பு வடகிழக்கு பிரதேசத்திலே முன்கூட்டியே செய்யப்படுகிற அறுவடை விடயத்திலே நேரகாலத்தோடு நெல் சந்தைப்படுத்தும் சபையினர்களை திறந்து வைத்து அந்த காலத்திற்கு நெல்லை வாங்க வேண்டும் என்கிற கண்டிப்பான உத்தரவை எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் பிறப்பித்தமைக்காக இந்த இடத்திலே நான் அவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதுபோன்று எங்களது மாவட்டத்திலே பாரிய ஒரு திட்டமாக ரூகம், கித்துள் என்கிற 2 பாரிய குளங்களையும் இணைத்து இந்த வருடத்திலே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசின் உதவியோடு கிட்டத்தட்ட 34,000 மில்லியன் ரூபாய்கள் செலவிலே அந்த திட்டத்தை இந்த மாவட்டத்திலே நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த திட்டம் நிறைவு செய்யப்படுகிற பொழுது
விசேடமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே மேலதிகமாக 20,000 மேற்பட்ட ஏக்கர் விவசாயத்தை அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு செய்ய முடியும் என்கிற பலமான எதிர்பார்ப்பு இருக்கிறது. அப்படி செய்யப்பட்டால் கிட்டத்தட்ட 34,000 ஏக்கர் விவசாய நெல்லை விவசாயத்தை செய்யக்கூடிய நிலைமைக்கு ஒரு பிரதேசம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கும் என்பதிலே எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுபோன்று அந்த பிரதேசத்திலே எதிர்பார்த்து நிற்கிற குடிநீர் பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை, அதனையும் இந்த திட்டத்தின் மூலமாக நிறைவு செய்து கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதை விடவும் வருடத்துக்கு ஒரு தடவை அந்த பிரதேசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகிற பிரதேசம் என்கிற காரணத்தினால் இந்த திட்டம் செயல்படுகிற பொழுது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த பிரதேசத்திலே வெள்ளம் என்கிற ஒரு பிரச்சனை எதிர்காலத்திலே இருக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் திடமாக கூற முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த திட்டம் இந்த வருடத்திலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை எமது அமைச்சும் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை அவசரமாக மட்டக்களப்பிலே செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கௌரவ அமைச்சர் எடுத்துக்கொள்கிற, எங்களுடைய அமைச்சின் செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எடுத்துக்கொள்கிற முனைப்புக்கு நான் அந்த அமைச்சின் ராஜாங்க அமைச்சர் என்கிற ரீதியிலே அவர்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய கிராமிய பொருளாதார அபிவிருத்தியின் ஊடாக கழுதாவளை பிரதேசத்திலே 310 மில்லியன் ரூபாய்க்கான ஒரு பாரிய பொருளாதார மையத்தை, பொருளாதார வர்த்தக மையத்தை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டு பாதைகளும் அமைக்க வேண்டும் என்பதற்காக அதற்குரிய வேலை திட்டங்களை இப்பொழுது எங்களுடைய அமைச்சு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே இந்த வருடத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு 8 ஆகஸ்ட் மாதம் அளவிலே அதனை நாங்கள் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி எங்களுடைய அமைச்சர் கௌரவ ஹரிசன் அவர்கள், எங்களுடைய மற்ற ராஜாங்க அமைச்சர் திலீப் வேதாராச்சி வசந்த் அலிவிகார் அவர்களுடைய பங்கு பற்றுதலோடு, எங்களுடைய அமைச்சின் செயலாளர் அவர்களுடைய பங்கு பற்றுதலோடு அதை நாங்கள் மக்களுக்கு கையகப்படுத்தி கொடுக்கிற வேலை திட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதுபோன்று இந்த நிகழ்விலே காலை நேரத்திலே எங்களுடைய அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோடீஸ்வரன் அவர்களுடைய நிறைய கோரிக்கைகளை எங்களுடைய அமைச்சு செய்து தர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை அவர் எங்களுடைய சபையிலே முன்வைத்தார். நாங்கள் இந்த இடத்திலே பொறுப்போடு கூட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எதிர்வருகின்ற இந்த வருடத்திலே அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கான வேலை திட்டங்களை செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதுபோன்று எனது அன்புக்குரிய நண்பர் கௌரவ ஸ்ரீநேசன் அவர்கள் கிரான்புல் அணைக்கட்டை கட்டப்பட வேண்டும் என்றும் மாவடியோடு அணைக்கட்டிலே ஏற்பட்டு போன மோசடி விடயத்திலே ஒரு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று கோரியிருக்கிறார். இந்த விடயத்திலே கிரான்புல் அணைக்கட்டு செய்யப்பட வேண்டும் என்பதிலே எனக்கும் உடன்பாடு இருக்கிறது. அந்த பிரதேசத்திலே இருக்கிற விவசாயிகளுக்கு சுனாமியினால் போரினால் பாதிக்கப்பட்டு போயிருக்கிற அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தால் அதைவிட ஒரு சிறப்பான பிரார்த்தனை ஒன்றும் இருக்க முடியாது. எனவே அதனை நாங்கள் எந்த வழியிலாவது அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதற்கான முனைப்புகளை எங்களுடைய கௌரவ அமைச்சரோடு சேர்ந்து அந்த வேலை திட்டத்தை இந்த வருடத்திலே அதனுடைய ஆரம்ப வேலைகளை ஆரம்பிக்க முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதுபோன்று மாவடி ஓடை ஏற்பட்டு போயிருக்கிற அந்த கடந்த காலத்திலே மாவடி ஓடையிலே கட்டப்பட்டிருக்கிற கிட்டத்தட்ட 190 மில்லியன் ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட ஒரு பாலம், நீங்கள் சொன்னது போல அந்த பாலத்திலே ஒரு மண் டிராக்டர் கூட போக விடாமல் தடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக நீங்கள் சொன்னபடி நானும் அறிந்திருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அந்த பாலத்திலே மாவடி ஓடை அந்த திட்டத்திலே அந்த நாட்களிலே இருந்த அதிகாரிகள் அதை சரியாக செய்யவில்லை என்பது நானும் இதை கண்கூடாக காண்கிறேன். இந்த விடயம் இது தேசியத்திலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற விடயம், மாவட்டத்திலே பேசிக் கொள்ளப்பட்டிருக்கிற விடயம். எனவே இந்த விடயத்திலே எங்களுடைய அமைச்சர் கௌரவ அமைச்சர் ஹரிசன் அவர்கள், எங்களுடைய அமைச்சர் செயலாளர்கள், அதனோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களோடு கலந்துரையாடி நாங்கள் இதற்குரிய நடந்த விசாரணை இவ்வாறு அரசாங்கத்தினுடைய முதலை எவ்வாறு அநியாயம் செய்யப்பட்டது என்கிற விடயத்திலே நாங்கள் ஒரு பரிபூர்ண விசாரணையை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். மே அவஸ்தாவேதி மாவடியோடு அமுனும பிலிபந்தவ கரு ஸ்ரீசேசன் மந்திரித்துமா பிரச்சனை அத்திக்கிறார் மம தண்டவாய மடவல புதிஸ்திரிக்கே இன்ன மந்திரி வரை கட்டியட்ட ஏ மாவடியோடு அமுனுவ இதுக்கரிப்பு காலேதி லொக்கு ஃப்ரோடாவா குணா கீழ தமாய் அப்படி ஆரஞ்சு மார்க்கிங் அப்படின்னு ஹம்பிலா தீயன் ஏ வகேம மட சமாரு இல்லி மக்கர்ல தீயணும் மேக லொக்கு ஃப்ரோடாவக் பெலா தீயணும் தவம கிசுது பியவர கத்தன ஹக்கியனேக ஏக லீவ் மேக்கிங் அப்படி தனுவத் கரணும் ஐ ஹவ் available document realized that the violation of the financial regulation FR20, FR40, FR72, FR102, FR137, FR787. மே அர முதல் ரெகுலாசி கடங்கண்டத்துவ மிக வேதம் கரல தீனோ அக்கில தமக்கியாண்டு எங்க லோக்கு ஃப்ரோடாவக் விழா தீனோ அக்கில மமத்தைக்கு வார காண்டோம் முகத்த தினட்டு ஏ பாலமே வெளி டெக்டரை பத்தி அண்டது என்ன முகத்த பாலம கடங் வெட்டி பயட்டு கீழத்தமாய் மினுசுக்கியான் ஏகபே கரு மந்திரி ஸ்ரீநேசன் மந்திரித்தும் தகவல் கரணும் ஏ இந்த மே அவஸ்தாவேதி அப்படி சோயலா பலனவா மேகட மே ரஜே முதலகிட்ட விச்ச பிரஸ்னே முகத்து அப்படி கண்டோன அப்படி கண்டோன கிரியா மார்கே முகத்தை கீழா அப்படி மேக ஹோயலா பலனவா கீழா கரு ஸ்ரீநேசன் மந்திரித்துமாட்ட மே அவஸ்தாவேதி மாம் மேக பொருந்து வேணும். எனவே இந்த விடயத்திலே எதிர்காலத்திலே இந்த மாவட்டத்தில் மாத்திரமல்ல விசேடமாக வடகிழக்கிலும் இலங்கையிலும் இந்த அமைச்சின் அதிகாரிகள் மிகவும் திறம்பட செயல்படுகிற ஒரு அமைச்சின் அமைச்சாகவும் அதிகாரிகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விடயங்கள் நாங்கள் செய்து கொடுக்கப்படுகிற பொழுது அந்த பிரதேசத்திலே இருக்கிற மக்களுடைய குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படும் என்று செய்யப்படுகிறது. எனவே அதிகாரிகள் இப்படி பாராமுகமாக இருந்து கொண்டு தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிற அதிகாரிகள் விடயத்திலே நாங்கள் மிகவும் விழிப்பாக இருப்போம். ஏனென்றால் இது மக்களுடைய பணம், யாரும் ஒரு தனிசாரார் கொள்ளையடித்துக் கொண்டு செல்வதை விட முடியாது என்பதிலே நீங்கள் எல்லோரும் உறுதிப்பாட்டோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை மிக தெளிவாக இந்த இடத்திலே நான் கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எனவே இவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்திலே இவ்வாறான பிரச்சனைகள் எங்களுடைய அமைச்சர் கௌரவ ஹரிசன் அவர்கள் ஒரு மிகவும் நேர்மையான கை சுத்தமான ஒரு அமைச்சர், அதை நீங்கள் எல்லோரும் தெரிந்திருப்பீர்கள். எனவே அந்த வகையிலே அவர் ஒரு மனித நீதிக்கு பயப்பட்டு நடக்கின்ற ஒரு அமைச்சர், ஒரு மனித நீதியை பற்றி பயப்படுகிற ஒரு அமைச்சர் என்கிற வகையிலே அவருக்கு இந்த விடயங்கள் நாங்கள் எதிர்காலத்திலே தெளிவுபடுத்தி
கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு நிமிடத்தில்
முடித்துக் கொள்கிறேன் என்று அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி மே அவஸ்தாவேதி பகே அமைத்தி ஹரிசன் அப்ப கரு ஹரிசன் அமைத்து மாட்டர் அப்பே ராஜ்ய அமைத்தி திலீப் வேதாராட்சி அமைத்து மாட்டர் வசந்த அலிகார் அமைத்து மாட்டர் அப்பே லேக்கம் துமாட்டத் ஏ வகையம அப்பே அத்தியக்ஷக் வருட்டத் ஏ வகையம எத்தனும சபாபதி வருட்டத் மே அவஸ்தாவேதி மம ஹிருதாங்க பூர்வ ஸ்தூதிய புதகரமிங் மண் ஹெண்ட வினுவா ஸ்தூதி
நன்றி.